الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த அமர்விலே அருள் புரிவானாக. நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹுடைய நேரான மார்க்கத்திற்கு ஏற்ப, அல்லாஹுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய கொள்கையில், நம்முடைய சொல் செயல்களில் வழிகேடுகள் வந்துவிடுவதிலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள்வானாக. அல்லாஹு தஆலா இந்த ரமதான் மாதத்தை சிறப்பான முறையில் அடைய பெற்று அமல்களை அதிகமாக செய்வதற்கு அல்லாஹு தஆலா உதவி செய்வானாக. உலகத்திலே எங்கெல்லாம் மக்கள் சிரமப்படுகின்றார்களோ, கஷ்டப்படுகின்றார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளை செய்தருவானாக, அவனுடைய உதவிகளை தீவிரப்படுத்தி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, நாம் சஹீஹுல் புகாரியிலிருந்து ரமதான் உடைய பாடங்களை படித்து வருகின்றோம். நோன்புடைய அத்தியாயத்திலே நாம் படித்து வருகின்றோம். அதிலே நாம் இன்ஷா அல்லாஹ் இப்போது படிக்க இருக்கக்கூடிய பாடம் பாப் ஹல் யுகாலு ரமதான் அவ் ஷஹ்ரு ரமதான் வமன் ரஆ குல்லஹு வாஸியன். ரமதானுடைய நோன்பு ஒரு கண்ணியமான ஒரு அமல், அதுபோன்று ரமதானுடைய மாதம் ஒரு கண்ணியமான மாதம். ரப்புல் ஆலமீன் இந்த ரமதான் மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது ஷஹுரு ரமதான், ரமதானுடைய மாதம் எத்தகையது என்றால் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதில் குர்ஆன் அருளப்பட்டது, இறக்கப்பட்டது என்று குறிப்பிடுகின்றான். இப்போது அறிஞர்களிலே சிலர் இந்த ரமதான் மாதத்தினுடைய கண்ணியம், அதற்கென்று இருக்கக்கூடிய தனியான சிறப்பை முன்னிட்டு வெறும் ரமதான் என்று கூறுவதை அவர்கள் விரும்பவில்லை. மாறாக எப்போது நாம் கூறினாலும் ஷஹ்ரு ரமதான், ரமதான் மாதம் என்று, மாதம் என்ற அந்த வார்த்தையை சேர்த்து சொல்வதை அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த பாடத்திலே அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஆதாரபூர்வமாக இந்த இடத்திலே நிரூபிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ரமதான் என்று தனியாகவும் கூறலாம், ஷஹ்ரு ரமதான் என்று தனியாகவும் கூறலாம். அந்த மாதத்துடைய கண்ணியம், அந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய அமல்களுடைய கண்ணியம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். மற்றபடி மற்ற மாதங்களைப் போன்று வெறும் அந்த மாதத்துடைய பெயர்களை சொல்வதும் கூடும், அல்லது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருப்பதைப் போன்று ஷஹ்ரு ரமதான் என்று கூறுவதும் கூடும். இது இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்து. பாடத்தினுடைய தலைப்புக்கு என்ன பொருள் என்றால், ரமதான் என்று சொல்லலாமா, அல்லது ஷஹ்ரு ரமதான் என்று சொல்லலாமா, அல்லது எல்லாமே விசாலமான ஒரு கருத்து தான், எல்லாமே சரிதான் என்று சில அறிஞர்கள் கருதுகிறார்களே, அப்படி இப்படியும் கூறலாம், அப்படியும் கூறலாம், இது சரியா? இதை பற்றி இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த பாடத்திலே பேசுகிறார்கள். அவர்கள் இந்த பாடத்திற்கு இவ்வாறு தலைப்பிட்டு விட்டு, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய வழக்கத்தின் அடிப்படையிலே சில நேரங்களிலே ஹதீஸையும் தலைப்பாக கொண்டு வந்து நிறுத்துவார்கள். தலைப்புக்கு கீழேயே சில ஹதீஸுகளையும் இமாம் அவர்கள் பதிவு செய்வார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய தலைப்புகளை பற்றி மட்டுமே நாம் பேச வேண்டும் என்றால் ஒவ்வொரு பாடத்தினுடைய தலைப்பை பற்றி பல மணி நேரங்கள் நாம் பேசலாம். அந்த அளவுக்கு கருத்து ஆழமிக்க தலைப்புகளையும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களது ஒவ்வொரு பாடத்திற்கும் வைத்திருப்பார்கள். இந்த பாடத்திலே ரமதான் என்று சொல்லலாமா, ஷஹ்ரு ரமதான் என்று கூறலாமா, அல்லது இரண்டுமே சரிதானா என்று தலைப்பிட்டு விட்டு அதற்கு கீழே அறிவிப்பு தொடர் இல்லாமல் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அந்த ஹதீஸிலே என்ன கூறப்படுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன்சாம ரமதான், ரமதானில் யார் நோன்பு நோற்பாரோ. இந்த ஹதீஸிலே கொஞ்சம் கவனியுங்கள், ஷஹர் மாதம் என்ற வார்த்தை சொல்லப்படவில்லை, அதாவது ரமதான் மாதத்தில் நோன்பு வைப்பாரோ என்று அங்கே சொல்லப்படவில்லை. அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தகத்தமு ரமதான், ரமதானை முந்தாதீர்கள், அதாவது அந்த கடைசியாக ஷாபான் மாதத்தினுடைய 29 முடிந்தவுடன் அன்று 30 பூர்த்தி ஆகுமா அல்லது ரமதான் ஆரம்பித்து விடுமா என்று சந்தேகத்திற்குரிய நாளாக இருக்கும். ஆகவே அந்த நாளில் நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள், ரமதானை முந்தாதீர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த இடத்திலும் ரமதானை முந்தாதீர்கள் என்று கூறுகிறார்களே தவிர ரமதான் மாதத்தை முந்தாதீர்கள் என்று மாதம் ஷஹர் என்ற அந்த பதம் அங்கே ஹதீஸில் இடம்பெறவில்லை. இதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அந்த இரண்டாவது கருத்து, அதாவது இரண்டும் கூறலாம் என்று கூறக்கூடிய அறிஞர்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த பாடத்திலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முதலாவதாக அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அந்த ஹதீஸிலே أبو هريرة رضي الله عنه أبرل أبيك نارهل عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إذا جاء رمضان فتحت أبواب الجنة رمضان وند بيتال سرغتين واسلهل ترك پٹ بيدهندن إذا حديث இந்த ஹதீஸிலே இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று ரமதானுடைய சிறப்பு, ரமதான் மாதம் தொடங்கிவிட்டாலே அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து வைத்து விடுகிறான். இது என்ன தத்துவத்தை உள்ளடக்கி இருக்கிறது, ஏன் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, சொர்க்கம் ஏன் அலங்கரிக்கப்படுகிறது, இது தனி ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த பாடத்தினுடைய தலைப்பை ஒட்டி ரமதான் என்று கூறலாமா அல்லது ஷஹ்ரு ரமதான் என்றுதான் கூற வேண்டுமா அல்லது இரண்டும் சரிதானா, அதுதான் பாடத்தினுடைய தலைப்பு. அந்த தலைப்புக்கு ஏற்ப இந்த இடத்துல ஹதீஸை பதிவு செய்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லா கூற வரக்கூடிய செய்தி என்ன, இந்த ஹதீஸிலே பாருங்கள், ரமதான் வந்துவிட்டால் என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே தவிர ரமதான் மாதம் வந்துவிட்டார் என்று ஷஹர் என்ற பதம் இந்த ஹதீஸில் சேர்க்கப்படவில்லை. ஆகவே இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது, ஷஹர் என்ற பதம் சேர்க்கப்படாமலேயே ரமதான் என்று தனியாக கூறுவதும் கூடும் என்று. இரண்டாவது, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதில் உள்ள தத்துவம் என்ன, அதை நாம் இன்ஷாஅல்லாஹ் இதே ஹதீஸ் அடுத்த பாடங்களிலே வரும்போது நாம் பார்ப்போம். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய இன்னொரு ஹதீஸை அனஸ், அதாவது இப்னு அபி அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இங்கே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதனுடைய தொடரும் எப்படி முடிகிறது என்று சொன்னால் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடம்தான் முடிகிறது. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளரும். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, இதா தஹல ஷஹ்ரு ரமலான் فتحت ابواب السماء وغلقت ابواب جهنم وسلسله الشياطين اذا حديثي கவனிங்கள் அங்க اذا دخل شهر رمضان رمضان மாதம் நுழைந்து விட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் பூட்டப்படுகின்றன, ஷைத்தான்களுக்கு சங்கரி போடப்படுகிறது, விலங்கு போடப்படுகிறது. இந்த ஹதீஸ் ரமதான் மாதம் வந்துவிட்டால் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக வந்திருக்கிறது. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது, முந்தைய ஹதீஸிலே ரமதான் வந்து இதா ஜா ரமதான் என்று வந்திருக்கிறது, இந்த ஹதீஸிலே இதா தஹல ஷஹ்ரு ரமதான் என்று வந்திருக்கிறது. இதே அடிப்படையாக வைத்துத்தான் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் என்றும் தனியாக அதனுடைய பெயரை பயன்படுத்தி கூறியிருக்கிறார்கள், ரமதான் மாதம் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். ஆகவே இரண்டும் சரி என்று சொல்லக்கூடிய அறிஞர்களின் கருத்துத்தான் மிகவும் ஏற்றமானது. ரமதான் என்று கூறவே கூடாது, ஷஹரோடு சேர்த்துத்தான் கூற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களின் அந்த வாக்கு அல்லது அந்த கூற்று ஆதாரத்தின் அடிப்படையிலே மிக ஏற்றமானதல்ல என்பதை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த பாடத்தின் வாயிலாக, அந்த பாடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸின் வாயில்களாக நமக்கு இங்கே உறுதி செய்கிறார்கள். அதுபோன்று இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸையும் இங்கே பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் எப்படி வருகிறது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, இதா ரஐதுமூஹு ஃபஸூமு வஇதா ரஐதுமூஹு ஃஃஅஃதிரு ஃபஇன் ஹும்மா அலைக்கும் ஃபக்துரு லஹு. இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பிலே ஐ ஃபக்துரு லிஹிலாலி ரமலான என்று வந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் மிக அதிகமாக விளக்கம் சொல்ல வேண்டிய ஹதீஸ், அதற்குரிய அந்த பாடத்திலே வரும்போது நாம் இன்ஷால்லா அந்த விளக்கத்தை உங்களுக்கு விரிவாக கூறுவோம். இந்த ஹதீஸ் இந்த பாடத்தின் கீழே ரமதான் என்று மட்டும் சொல்லலாமா என்ற இந்த பாடத்தின் கீழ் வந்திருக்கக்கூடிய இந்த தொடரிலே நாம் சொல்லக்கூடிய கருத்து இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அதை பார்த்தால் நோன்பு வையுங்கள், நீங்கள் அதை பார்த்தால் நோன்பை விட்டு விடுங்கள், உங்களுக்கு பிறை தெரியவில்லை என்றால் நீங்கள் அதை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். இந்த லகு என்ற இந்த வார்த்தை இருக்கிறது, இதே ஹதீஸினுடைய வேறு ஒரு தொடரில் வரும் பொழுது ஐ ஃபக்துரு லிஹிலாலி ரமதான், ரமதானுடைய பிறையை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் என்று வருகிறது. இந்த இடத்திலும் லிஹிலாலி ரமதான என்று வந்திருக்கின்றதே தவிர லிஹிலாலி ஷஹ்ரி ரமதான் என்று வரவில்லை. ஆகவே இந்த ஹதீசுகளில் இருந்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள், அதாவது மூன்று ஹதீசுகள், இரண்டு ஹதீசுகள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக, மூன்றாவது இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகின்ற ஹதீசுகள். அப்ப ரமதான் என்றும் கூறுவது கூடும், ஷஹ்ரு ரமதான் என்று கூறுவதும் கூடும். இது இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்து. இதுதான் ஹதீசுகளுக்கு மிக ஏற்றமான கருத்து. இந்த ஹதீசுகள் வேறு கோணத்தில் எப்படி இந்த ஹதீசுகளுக்கு உள்ள விளக்கம் என்பதை இன்ஷால்லா அந்த பாடங்கள் வரும்போது பார்ப்போம். அடுத்த பாடம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தலைப்பிடுகின்றார்கள், பாபு மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் வநியதன். ரமதான் மாதத்திலே ஒருவர் நோன்பு வைக்கிறார், எப்படி வைக்க வேண்டும்? ஈமானன், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட நிலையிலே, ஈமானுடைய நிலையிலே அவர் நோன்பு வைக்க வேண்டும். வஹ்திசாபன், நன்மையை நாடி, அல்லாஹுடைய கூலியை விரும்பி நோன்பு வைக்க வேண்டும். வநியதன், நல்ல எண்ணத்தோடு, பேர் புகழ்ச்சியை விரும்பாமல், உலக ஆதாயத்தை விரும்பாமல், தான் நோன்பாளி என்று மக்கள் தன்னை புகழ வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் அல்லாஹ்வுக்காக என்ற நல்ல எண்ணத்தோடு நோன்பு வைப்பார். இது பாடத்தினுடைய தலைப்பு. இப்படித்தான் அந்த காலத்திலே இமாம்கள் தங்களுடைய பாடங்களுக்கு தலைப்பு வைப்பார்கள். அதாவது ஹதீஸிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அப்படியே தங்களுடைய பாடத்திற்கு தலைப்பாக இமாம் அவர்கள் கொண்டு வருவார்கள். மற்ற இமாம்களும் பெரும்பாலும் அப்படித்தான். அதாவது இந்த பாடத்தினுடைய தலைப்பிலே மூன்று விஷயங்களை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் நமக்கு இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறார்கள். என்ன அந்த விஷயம்? ரமலானிலே நோன்பு இருப்பது எல்லா மூமின்களும் செய்யக்கூடிய ஒரு அமல் தான். சில நேரங்களிலே நாம் பார்க்கிறோம், தொழுகையிலே கொஞ்ச நெஞ்சம் அலட்சியமாக இருப்பவர்கள் கூட ரமலானுடைய நோன்பிலே மிக பேணுதலாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைப்பது என்பது ஒரு இறை நம்பிக்கையை, இறை அச்சத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கும்போது, அதை வலியுறுத்தக்கூடிய விஷயமாக, அதற்குரிய ஆழத்தை நமக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகின்றார்கள். அதாவது யாருக்கு ஈமான் இருக்குமோ அவர்தான் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்கவே அவர் முன்வருவார். இருந்தும் இன்னும் கொஞ்சம் அந்த ஈமானை அந்த அடியார் வரவழைத்துக் கொள்வது, அல்லாஹ் நான் உனக்காக நோன்பு நோக்கிறேன், யா அல்லாஹ் வெயில் காலத்தில் இவ்வளவு சிரமமாக இருந்தும் கூட, அல்லது ஒரு 10 மணி நேரம் 7 மணி நேரம் குளிர்காலமாக இருந்தால் கூட உண்ணாமல் குடிக்காமல் மனைவி இருந்தும் சேராமல் இருப்பது என்பது அதற்கு ஒரு தனி தியாகம், அதற்கென்று ஒரு தனி ஒரு மனக்கட்டுப்பாடு தேவை இருக்கிறது. தனி அதில் கண்டிப்பாக சிரமம் இருக்கத்தான் செய்யும். 2 மணி, அதாவது தண்ணீர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் குடிக்காமல் இருப்பது என்பது வேறு, சாதாரணமாக வேறு வேலையிலே வேறு கவனத்திலே அல்லது பயணத்திலே இருக்கும்போது நம்ம அறியாமல் அப்படியே சில மணி நேரங்கள் நாம் இருந்து விடுவது உண்டு. இது எப்படி என்றால், தண்ணீர் இந்த இடைப்பட்ட நேரத்தில் குடிக்க கூடாது, உனக்கு முன்னால் இருந்தாலும் சரி, உனக்கு தாகம் ஏற்பட்டாலும் சரி, இந்த அடிப்படையிலே இருப்பது என்பது அதற்கு மனதிலே தனிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு, தனிப்பட்ட ஈமானிய ஒரு ஆர்வம், தனிப்பட்ட ஒரு தக்குவா தேவைப்படுகிறது. அதை வலியுறுத்தக்கூடிய விதமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே என்ன சொல்கிறார்கள், இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் நோற்கக்கூடிய இந்த நோன்பை இன்னும் அதிக பலன் உள்ளதாக, இன்னும் அதிக மதிப்புள்ளதாக, அதில் உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய ஆசையும் தேடுதலும் அதிகம் ஒன்று கூடக்கூடியதாக, அவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து அல்லாஹுவை நீங்கள் வணங்குவதற்கு இந்த நோன்பை பயன்படுத்த வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக எப்படி கூறுகிறார்கள், பாபு மன் சாம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன் வனியத்தன். ஒன்று ஈமான், அல்லாஹுவின் மீது, மறுமையின் மீது, சொர்க்கத்தின் மீது அந்த ஈமான், அந்த ஈமானுடைய தேடல். இரண்டாவது இஹ்திசாப், யா அல்லாஹ் இந்த நோன்புக்குரிய கூலியை உன்னிடத்திலே ஆதரவு வைக்கிறேன், எனக்கு உலகத்தை விட மறுமைதான் முக்கியமானது, அதனுடைய கூலி எனக்கு வேண்டும். எவ்வளவு ஒரு கைசேதமான செய்தி, சிலர் அமல்களை செய்துவிட்டு செய்துவிட்டு தனது வியாபாரத்திலே பலகத்து ஏற்பட்டு விட்டதா, தனது கல்லாவிலே அதிகமாக காசு வந்ததா, தன்னுடைய வியாபார டீல்கள் எல்லாம் நல்ல முறையிலே முடிந்ததா என்பதாக பார்த்து கொள்வார்கள். விவாதத்து முடிந்த உடனே அடுத்த துனியாவிலே நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கிறதா என்று. இவர்கள் தான் தங்களுடைய மறுமையுடைய அமல்களை கொண்டு உலகத்தை தேடியவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி இல்லை, இந்த உலகத்துக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கலாமா என்றால் கண்டிப்பாக கேட்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர நமக்கு கொடுப்பவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஆனால் நம்முடைய அமல்களை கொண்டு சொர்க்கத்தை எதிர்பார்க்காமல் துன்யாவுடைய லாபங்களை மட்டும், பேர் புகழையோ அல்லது உலக ஆதாயங்களையோ எதிர்பார்ப்பது மட்டும் இருக்கிறது, அது மிகப்பெரிய கைசேதத்திற்குரிய ஒரு செயல். மூன்றாவது நீயத், நல்ல நீயத் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக என்று, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக என்று அந்த எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். வமா லி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லா பித்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அஅலா வலஸௌஃப யர்தா. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா புகழ்ந்து புகழ்ந்து கூறுகிறான், வேறு எந்த விதமான ஒரு பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காமல், யாருக்கும் அவர், யாரும் அவருக்கு நன்மை செய்திடாமல், அவரோ எல்லோருக்கும் நன்மை செய்கிறார் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக, உயர்ந்த ரப்புடைய திருமுகத்துக்காக வேண்டி என்று. சகோதரர்களே, அந்த பண்பு நம்மிடத்தில் வர வேண்டும். குறிப்பாக இந்த ரமதான் அதற்கு நமக்கு சிறந்த ஒரு பயிற்சியாக இருக்கிறது. இதனுடைய இன்னும் மேலதிகமான விளக்கத்தை மற்ற ஹதீஸுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போது ஹதீஸுக்குள் நாம் இன்ஷா அல்லாஹ் செல்வோம். இந்த ஹதீஸிலே, அதாவது பாடத்தை தொடர்ந்து, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு ஹதீஸினுடைய பகுதியை அங்கே பதிவு செய்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய வழக்கத்தை கொண்டு முன்பு நாம் சற்று முன்பு இதை நாம் கூறினோம். அந்த ஹதீஸில் என்ன வருகிறது, யுபஅஸூன அலா நியாதிஹிம் وقالت عائشة رضي الله عنها عن النبي صلى الله عليه وسلم يبعثون على نياتهم. மக்கள் மறுமையில் எழுப்பப்படும் போது தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பத்தான், தங்களது எண்ணங்களின் அடிப்படையில் தான் அவர்கள் மறுமையில் எழுப்பப்படுவார்கள். இது ஹதீஸ், இது ஹதீஸினுடைய ஒரு பகுதி. இந்த ஹதீஸுடைய இந்த ஒரு பகுதியிலே நாம் இரண்டு விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று, இந்த ஹதீஸ் எந்த நேரத்தில் சொல்லப்பட்டது. இரண்டாவது, இந்த இங்கு பதிவு செய்யப்பட்ட இந்த பகுதியை கொண்டு இமாம் புகாரி அவர்கள் கூற வருவது என்ன. முதலாவது, இந்த ஹதீஸ் எந்த ஹதீஸுடைய ஒரு பகுதி என்றால், அதாவது உலக முடிவு நாளிலே காபத்துல்லாவிடத்திலே, காபத்துல்லாவின் மீது போர் தொடுப்பதற்காக மக்கள் ஒன்று கூடி வருவார்கள். அவர்கள் பைதா என்ற அந்த இடத்திற்கு வரும்போது அல்லாஹு தஆலா அவர்கள் எல்லோரையும், அங்கு இருக்கக்கூடிய எல்லாரையும், அந்த பைதாவில் இருக்கக்கூடிய எல்லாரையும், ஊர் மக்கள், படைக்கு வந்தவர்கள் எல்லாரையும் சேர்த்து பூமியிலே அப்படியே சொருகிக் கொள்வான். ஜல்சலா, பூகம்பம் வரும், எல்லோரும் அப்படியே பூமிக்குள் சென்று விடுவார்கள். இப்படி கூறியவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேள்வி கேட்கப்படுகிறது, யார் ரசூலுல்லாஹ், போருக்கு வந்தவர்கள் பூமியிலே சொருகப்பட்டார்கள், அங்கே இருந்த மக்கள், வியாபாரிகள் இருந்தார்கள், கடை தெருவுக்கு வந்தவர்கள் இருந்தார்கள், வேறு நோக்கத்துக்காக வந்தவர்கள் இருக்கிறார்கள், அங்கே வசித்தவர்கள் இருக்கிறார்களே, இவர்களெல்லாம் பூமியிலே சொருகப்பட்டு விட்டார்கள் என்றால் இவர்களுக்கு இது தண்டனையா, மறுமையில் இவர்களுடைய நிலை என்ன என்று கேட்க போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய பதிலை கூறினார்கள். அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே ஒரு சோதனையை கொடுத்து அதை காஃபிர்களுக்கு இறை மறுப்பாளர்களுக்கு தண்டனையாக அல்லாஹு தஆலா ஆக்க நாடும் போது அந்த சோதனை நிகழ்ந்த இடத்தில் இருக்கின்ற மூமின்களும் முஸ்லிம்களும் பாதிக்கப்படலாம். அப்படி பாதிக்கப்படுவதால் அவர்கள் தண்டனைக்கு ஆளாகி விட்டார்கள் என்று அர்த்தம் அல்ல, அது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும். நாளை மறுமையிலே அவர்கள் எழுப்பப்படும் போது அவர்கள் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நாளை மறுமையிலே எழுப்பப்பட்டு அவர்கள் வலது பக்கத்தில் செல்ல வேண்டுமா இடது பக்கத்தில் செல்ல வேண்டுமா என்று அவர்கள் முடிவு செய்வார்கள். ஆகவே ஒரு ஊரில் அதாபு வரும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய நல்லவர்களும் அந்த அதாபிலே சிக்கி இறந்து விட்டாலும் அது அந்த நல்லவர்களை பொறுத்தவரை அதாபாக இருக்காது, அவர்களுக்கு அது அல்லாஹுடைய பாவ மன்னிப்புக்குரிய கஃபாராவாக இருக்கும். மறுமையிலே இவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது யாருக்காக அமல்கள் செய்தார்களோ, யாரை வணங்கி கொண்டிருந்தார்களோ, எந்த தூய எண்ணங்களில் இருந்தார்களோ அதற்கு ஏற்ப அல்லாஹு தஆலா அந்த நல்லவர்களை நாளை மறுமையிலும் நல்லவர்களுடைய கூட்டத்திலே சேர்த்து விடுவான். பாவிகளுக்கு மத்தியில் இருக்கின்ற நிலையில் அவர்கள் உயிர் கைப்பற்றப்பட்டதால் அவர்கள் மறுமையிலே எழுப்பப்படும் போது பாவிகளோடு தான் எழுப்பப்படுவார்கள் என்பது இல்லை. காரணம் அவர்களுடைய நீயத் அப்படி நல்ல நீயத். ஆகவே அந்த நல்ல நீயத்துக்கு ஏற்ப நல்லவர்களோடு எழுப்பப்படுவார்கள். இந்த பகுதியை மட்டும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதாவது யுபஅஸூன அலா நியாதிஹிம் எண்ணங்களின் அடிப்படையில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை மட்டும் இங்கே பதிவு செய்து ஹதீஸினுடைய அந்த இரண்டாவது பகுதி அதாவது எண்ணம் தான் முக்கியம். இதை நாம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றும் ஒரு ஹதீஸிலே தெளிவாக நீங்கள் படித்திருப்பீர்கள். இன்னமல் அமலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான். அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி செய்தால் அது பார்ப்பதற்கும் நல்ல அமல், அல்லாஹ்விடத்திலும் நல்ல அமலாக இருக்கும். ஒரு மனிதன் ஒரு நல்ல அமலை செய்கிறான், பார்ப்பதற்கு நல்ல அமலாக இருக்கின்றது, ஆனால் அவனுடைய உள்ளத்திலோ அல்லாஹ் இல்லை, மாறாக அவனுடைய உள்ளத்திலோ உலக ஆதாயத்தின் தேடுதல் இருக்கும். ஆனால் பெயர் புகழ் அல்லது வேறு ஏதாவது அது பார்ப்பதற்கு நல்ல அமலாக இருக்கும், அல்லாஹ் விடத்திலே நல்ல அமலாக இருக்காது. முகஸ்துதிக்காக செய்யப்பட்ட அமலாக இருந்து அந்த செய்தவருடைய முகத்திலே தூக்கி எறியப்பட்டு நாளை மறுமையில் அந்த மனிதரும் நரகத்திலே தூக்கி வீசப்பட்டு விடுவார். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. சகோதரர்களே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்து தங்களுடைய பாடத்திலே தலைப்பிலே மூன்று விஷயங்களை கூறினார்கள் அல்லவா. பாபு மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் வனியத்தன். ரமதானிலே நோன்பு நோற்க வேண்டும் எப்படி? ஈமானோடு, இஹ்திசாப் நன்மையை ஆதரவு வைத்து, நீயத்தன் நல்ல எண்ணத்தில், அல்லாவுக்காக என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு. அந்த கருத்துக்கு இந்த ஹதீஸினுடைய தொடரை இங்கே இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அடுத்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் ஹதீஸன் 1901. இந்த ஹதீஸையும் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து. இந்த ஹதீஸிலே இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. முதலாவது பகுதி மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிஹி. இரண்டாவது பகுதி வமன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிஹி. முதல் பகுதி, யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குவாரோ, காம நின்றார், ஹதீஸிலும் குரானிலும் வணக்க வழிபாடுகளுடைய பாடத்திலே காம என்று வருமையானால் இபாதத்து செய்தார் என்று பொருள். இரவிலே நீண்ட நேரம் நின்று தொழுதார் என்று பொருள். இரவு வணக்கங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் நின்று வணங்குகின்ற காரணத்தால் அந்த இரவு வணக்கத்திற்கு, மொத்த வணக்கத்திற்கு பெயரே கியாம், நின்று வணங்கக்கூடிய வணக்கம் என்று அதற்கு பெயர் வந்தது. ஆகவே அதிலிருந்து வரக்கூடிய காம என்ற வார்த்தை பொதுவாக இரவு வணக்கங்களுக்கு சொல்லப்படும். நீங்கள் இரவு தொழுகைக்கு கியாமுல் லைல் என்று சொல்வதை நீங்கள் பார்த்திருக்கலாம். கியாம் என்றால் அதனுடைய நேரடி பொருள் நிறுத்தல், நின்று கொண்டிருத்தல் என்று அர்த்தம். ஏன் இரவு தொழுகைக்கு நின்று கொண்டிருத்தல் என்று சொல்லப்படுகிறது என்றால் நீண்ட நேரம் நின்று இரவிலே தொழப்படுகின்ற காரணத்தால் அந்த மொத்த தொழுகைக்கு நிற்குதல் என்பதாக பெயர் வைக்கப்பட்டது. இதிலிருந்து நீங்கள் இன்னொரு விஷயத்தை விளங்கலாம். இன்று ரமதானுடைய மாதத்திலே தராவீஹ் என்ற பெயரில், கியாமுல்லைல் என்ற பெயரிலே நேரத்தை அளவுகோலாக வைத்து சரியாக 30 நிமிடத்தில் முடிக்க வேண்டும். சில இடத்திலே 40 நிமிடம், சில இடத்திலே 50, 1 மணி நேரம், இப்படியாக நேரத்தை லிமிட் வைத்து மக்கள் வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் யாருக்காக செய்கிறார்கள்? இவர்களுடைய இந்த வெளிப்படையான செயலை பார்க்கும்போது என்ன தெரிகிறது என்றால், இந்த அமலை இவர்கள் தங்களுடைய நன்மைக்காக செய்யவில்லை, ஏதோ அல்லாஹ்வுக்கு புண்ணியம் போய் சேர்வதற்காக செய்வதை போன்று தெரிகிறது. அந்த அளவுக்கு கருமித்தனத்தோடு நேரங்களை கொடுக்கின்றார்களே. மிகவும் மிகவும் நாம் வருத்தப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் சகோதரர்களே. இந்த இரவு வணக்கத்தால் நாளை மறுமையில் எனக்கு நன்மை கிடைக்கப் போகிறது என்று ஒருவர் அறிவாரையானால் அவர் தன்னுடைய கால் வலியை உணர்வாரா? அவர் தன்னுடைய சிரமத்தை உணர்வாரா? அல்லாஹுக்கு முன்னால் நிற்பதிலே எவ்வளவு இன்பம் கண்டிருப்பார்? அல்லாஹ்வுடைய அன்பு பாசம் அவருடைய உள்ளத்திலே நிறைந்திருக்குமேயானால் அந்த ரப்புக்கு முன்னால் இந்த ரமதானுடைய இரவிலே நின்று வணங்குவதிலே எவ்வளவு பெரிய இன்பத்தை, ஒரு சுகத்தை அவர் உணர்ந்திருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நிற்பாரோ, ஏன் குறிப்பாக அந்த ரமதானுடைய லைலத்துல் கத்ருடைய இரவுகள் கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படையான இரவுகள் அல்லது ரமதானுடைய அந்த கடைசி பத்து இரவுகளும் நின்று வணங்கக்கூடிய அந்த தொழுகை இருக்கிறது, அது மிக ஏற்றமானது. எனவேதான் யார் லைலத்துல் கத்ருலே நிற்பாரோ, ஈமான் கொண்டவராக, அதாவது மறுமை நிற்கும் பொழுது நான் அல்லாஹ்வுக்காக நிற்கிறேன், மறுமைக்காக நிற்கிறேன், சொர்க்கத்துக்காக நிற்கிறேன், என்னுடைய மஹ்ஷரிலே நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நாளில் அந்த நிலையினுடைய கஷ்டம் எனக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடாது, அல்லாஹ் என்னை அரசுடைய நிழலிலே அமர வைக்க வேண்டும், அல்லாஹு தலா ஒளியிலான மிம்பர்களிலே அல்லாஹ் என்னை அமர வைக்க வேண்டும், அதற்காக நான் நிற்கிறேன் என்று அந்த ஈமானை உணர்வு. இதுதான் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக அழகாக எப்படி சொல்கிறார்கள் என்றால், இரண்டு இடங்களிலே நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இரண்டு இடங்களிலே நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒன்று தொழுகையில், மஸ்ஜிதில் நிற்கக்கூடிய இடம், நிற்கக்கூடிய நேரம். இரண்டாவது மறுமையில் அல்லாஹ் இவருக்கு முன்னால் மௌக்கிஃப், அந்த மஹ்ஷர் மைதானத்திலே நிற்கக்கூடிய இடம், நிற்கக்கூடிய நேரம். இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்குவானாக, யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்கு முன்னால் சரியாக நின்று விட்டானோ, அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அந்த அடியானை தனக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் போது அங்கே நேரடியாக நிற்கக்கூடிய அந்த நிலையை, அந்த தியாமை அந்த அடியானுக்கு அல்லாஹு தஆலா லேசாக்கி கொடுத்து விடுவான். அல்லாஹு தஆலா நமக்கு லேசாக்கி தருவானா? யார் இந்த உலகத்திலே தொழுகையில் நிற்பதை சரி செய்து கொண்டாரோ, நாளை மஹ்ஷரிலே அல்லாஹுவிற்கு முன்னால், ரப்புக்கு முன்னால் நிற்பதை அல்லாஹ் அவர்களுக்கு லேசாக்கி கொடுத்து விடுவான். யார் இந்த உலகத்திலே தொழுகைக்கு முன்னால் நிற்பதிலே நயவஞ்சகத்தனம் காட்டினார்களோ, சோம்பேறித்தனம் காட்டினார்களோ, வைதா காமு இலசலாதி காமு குசாலா, தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக வருகிறார்களே, அலட்சியமாக வருகிறார்களே அந்த நயவஞ்சகர்கள், அல்லாஹ் பாதுகாப்பானார். சகோதரர்களே, இவர்களுடைய மறுமையுடைய நிலை என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் சூரா நூன் வல் கலமிலே, يوم يكشف عن ساق ويدعون إلى السجود فلا يستطيعون خاشعة أبصارهم ترهقهم ذلة وقد كانوا يدعون إلى السجود وهم سالمون. அல்லாஹு தஆலா தன்னுடைய சாக் கெண்டைக்காலில் இருந்து தன்னுடைய ஹிஜாப் திரையை நீக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்துவான். மூமின்கள் எல்லாம் சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள். யார் இந்த உலகத்திலே முகஸ்துதிக்காக சஜிதா செய்து கொண்டிருந்தார்களோ அல்லது தொழுகைக்கு அழைக்கப்பட்டும் தொழாமல் இருந்தார்களோ அவர்களெல்லாம் சஜிதா செய்ய முயற்சி செய்வார்கள், சஜிதா செய்ய முடியாது, அவர்கள் அதற்கு சக்தி பெறமாட்டார்கள். ஏன் தெரியுமா? உலகத்திலே அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது அவர்களுக்கு அவர்களை சஜிதா செய்யும்படி அழைக்கப்பட்டது, ஆனால் அவர்கள் செய்யவில்லை. எனவே நாளை மறுமையிலும் அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதைத்தான் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் நமக்கு சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பதை நாம் பழக்கிக் கொண்டால், அதிலே இன்பத்தை கண்டுவிட்டால், அந்த நிலையை நாம் சரி செய்து கொண்டால், அமைதியாக நிற்பது, பணிவாக நிற்பது, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற உணர்வோடு, நம்முடைய பாவங்களை நினைத்து அதற்கு அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாளை மறுமையிலே நிற்கும் பொழுது அல்லாஹ் அவருடைய அருளையும் அன்பையும் கருணையும் கொண்டு நம்மை சூழ்ந்து கொண்டு, அடியானே உலகத்திலே உனது பாவங்களை மறைத்தேன், மறுமையிலே பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று கூறி அப்படியே நம்முடைய அமல்களை கூடிய ஏடுகளை வலது கையிலே கொடுத்து சொர்க்கத்திற்கு சந்தோஷமாக செல் என்று கூறிவிடுவார். சகோதரர்களே, இன்ஷால்லா இதனுடைய மேலதிகமான விளக்கத்தை மற்ற பாடங்களிலே பார்ப்போம். இந்த இடத்துல என்ன வார்த்தை வருகிறது? ஈமான் இஹ்திசாப் என்ற வார்த்தை வருகிறது. அதாவது ஹதீஸுகளை தொடர்வாக ஈமான் இஹ்திசாப் என்ற வார்த்தை இடம்பெறும். நீயத் என்ற வார்த்தை வேறு ஒரு ஹதீஸில் இடம்பெறுகிறது. அது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முன்கூட்டியே நமக்கு பதிவு செய்து விட்டார்கள். அடுத்து ஹதீஸுடைய இரண்டாவது பகுதி, ஒமன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமதானுடைய மாதத்திலே ஈமானோடு நோன்புணர்ப்பாரோ எஹ்திசாபோடு நோன்புணர்ப்பாரோ. நாம் இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்திலும் சில சில விளக்கங்களை அதிகப்படுத்தி நாம் பார்த்துக் கொண்டே இருக்கலாம். எஹ்திசாப் ஹசிப என்பதிலிருந்து வந்தது, எண்ணுவது கணக்கிடுவது என்பதாக. அதிலிருந்து இஃப்தால என்ற வசனம் தான் எஹ்திசாப் என்பது. அதாவது நம்ம தமிழில் கூட சொல்லுவாங்க, அவர் எதை செஞ்சாலும் ஒரு கணக்கோடு தான் செய்வார், அதாவது ஒரு எதிர்பார்ப்போட, இதனால நமக்கு என்ன கிடைக்குது என்ற எதிர்பார்ப்போடு. அதான் இங்கேயும் நம்ம நோன்பு நோற்கிறோம், அந்த நோன்பு நோற்பதை கொண்டு நமக்கு என்ன கணக்கு, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம். ரெண்டு இருக்கு நமக்கு முன்னாடி, ஒன்று உலகமா அல்லது மறுமையா. நம்ம மறுமைக்காக நோன்பு நோற்கணும், அல்லாஹ்வுடைய நன்மைக்காக நோன்பு நோற்கணும், ஆகிரத்துக்காக நோன்பு நோற்கணும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை இதே பாடத்துல முன்னாடி பார்த்தோம், அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயம் என்று, நரகத்திலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். கல்லா இன்னஹா லவா நஸ்ஸஅத்தல் லிஷவா தத்உ மன் அத்பர வதவல்லா வஜமஅ ஃஅவா. கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நரக நெருப்பு சுட்டெரித்து விடும், பொசுக்கி விடும். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அல்லாஹ் கல்லா இன்னஹா லவா, அது கொழுந்து விட்டறியக்கூடிய நெருப்பு என்று ரப்பல் ஆலமீன் சூரா வல்லைலிலே சொல்லும் பொழுது, ஃபஸனு யஸ்ரீ உஸ்ரா வல்லைலி இதா யஷா வன்னஹார் இதா சஜல்லா வமா ஃபலக தக்கர வல் உன்ஸா இன்ன ஸஅயக்கும் லஷத்தா ஃஅம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனு யஸ்ரீஹு லில் யஸ்ரா வஅம்மா மன் பகில வஸ்தக்னா வகதப பில் ஹுஸ்னா ஃபஸனு யஸ்ரீஹு லில் யஸ்ரா வமா யுக்னி அன்ஹு மாலுஹு இதா தரத்தா இன்ன அலைனா லல் ஹுதா வஇன்ன லனா லல் ஆகிரத வல் உலா ஃஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா. கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். மிகப்பெரிய கெட்டவன், துர்பாக்கியமுடையவன், அல்லாஹ்வை மறுமையும் மார்க்கத்தையும் பொய்ப்பித்தவன் தான் அந்த நெருப்பிலே எரிவான். தக்குவா உள்ளவர்கள் அந்த நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். சகோதரர்களே, அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த கணக்கோடு, அந்த எதிர்பார்ப்போடு நாம் நோன்பு நோற்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு சின்ன இடைவெளியிலே நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். அது என்ன விஷயம்? ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா அவர்கள் தற்காலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அறிஞர், அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக, அவர்கள் ஒரு அழகிய பதிவை சொல்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், ஒரு சில பலவீனமான ஹதீஸுகளில் இப்படி வருகிறது, சூமு தஸ்ஸிஹு, நோன்பு வையுங்கள் உடல் ஆரோக்கியம் பெறுங்கள் என்று. இது ஒரு பலவீனமான ஹதீஸ். பெரும்பாலான பேச்சாளர்கள் நோன்பை பற்றி பேசும் பொழுது, குறிப்பாக தற்காலத்திலே தங்களை தாங்களே படித்த மேதாவி என்று காட்டிக்கொள்பவர்கள், தங்களுக்கு அறிவியல் தெரியும், ஆங்கில அறிவு தெரியும், நாங்கள் சமுதாயத்தை எப்படி மார்க்கத்தை சொல்லி அவர்களை தூண்டுகிறோம் என்று தங்களுடைய டெக்னாலஜிகளை, தங்களுடைய அறிவை பயன்படுத்தி மார்க்கத்தை பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்கள், இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மறுமையினுடைய சிறப்புகளாக சொல்லப்பட்டவற்றை ஒரு ஆர்வத்தோடு சொல்ல மாட்டார்கள், ஒரு விருப்பத்தோடு சொல்ல மாட்டார்கள், அதன் மீது ஒரு ஆசையோடு சொல்ல மாட்டார்கள். இப்படிப்பட்ட பலவீனமான ஹதீஸுகளை வைத்துக் கொண்டு பாருங்கள், நோன்பு வையுங்கள் உடல் ஆரோக்கியம் பெறுங்கள், இந்த நோன்பில எவ்வளவு பெரிய மருத்துவம் இருக்கிறது தெரியுமா, இவ்வளவு நேரம் பசியாக இருக்கும் போது என்ன ஆரோக்கியம் ஏற்படுகிறது தெரியுமா, கல்லீரல் சுத்தமாகிறது, மண்ணீரல் சுத்தமாகிறது, குடல் சுத்தமாகிறது, இன்ன மருத்துவ அறிஞர் நோன்பை பற்றி இப்படிப்பட்ட தத்துவத்தை சொல்லியிருக்கிறார், இன்ன மருத்துவ அறிஞர் சொல்லியிருக்கிறார், இப்படியாக விலாசி கொண்டே போய் கடைசியில ஒரு மனுஷன் சஹரி செஞ்சு நோன்பு வைக்கும் பொழுது அவனுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சிறப்புகள், அல்லாஹ் சொன்ன சிறப்புகள் ஆகிறது எதுவுமே ஞாபகம் இருக்காது, நோன்பு வச்சா உடல் ஆரோக்கியமா இருக்குங்கிறது மட்டும்தான் அவனுக்கு மனசுல நிற்கும். இப்ப எப்படி இவர்களுக்கு மறுமையில மன்னிப்பு கிடைக்கும், எப்படி இவர்களுக்கு நோன்புனுடைய நன்மை கிடைக்கும் யோசிச்சுப்பார். ஏன் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, யார் ரமதானிலே ஈமானோடு மறுமைக்காக, மறுமையினுடைய நன்மைக்குடைய கணக்குக்காக வேண்டி நோன்பு நோற்றாரோ அவருக்கு அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்களே தவிர, உடல் ஆரோக்கியத்துக்காக நோன்பு வைத்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. இதை கூறிவிட்டு ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இது போன்ற பலவீனமான ஹதீஸ்களை வைத்துக் கொண்டோ அல்லது அறிவியலை வைத்துக் கொண்டோ மார்க்கத்தை பரப்பி கடைசியிலே மக்களை மறுமையிலிருந்து திசை திருப்பி விடாதீர்கள். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கவனியுங்கள். இப்ப நம்ம என்ன எதை செஞ்சாலும் தஅபுதன் இல்லா, அல்லாவுக்கு செய்யக்கூடிய இபாதத்தாக செய்ய வேண்டும். அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு வழிகாட்டுதல் இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்து நமக்கு ஒரு வழிகாட்டுதல் இருந்தால், அந்த வழிகாட்டுதலை அந்த அமலை நாம் செய்வோம். தஅபுதல் இல்லா, அல்லாவுக்கு செய்யக்கூடிய இபாதத்தாக நினைத்து, அவ்வளவுதான் முடிச்சு. இப்ப சாப்பிடுறதுக்கு முன்னாடி ரெண்டு கைகளையும் ரசூலுல்லாஹ் கழுவ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வளவுதான். நம்ம அல்லாவுக்காக அது இபாதத்தாகி போயிடுச்சு. நாம் ஏன் சாப்பிடுவதற்கு முன்னால் கை கழுவ வேண்டும் தெரியுமா? அதிலே என்ன பெரிய நன்மை இருக்கிறது தெரியுமா? மருத்துவம் என்ன சொல்கிறது தெரியுமா? போச்சு, முடிஞ்சு போச்சு. கடைசியில் அவன் சாப்பிடும்போது கை கழுவுறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொன்ன சுன்னத்துக்காக வேண்டி நான் கழுவுறேங்கிற நியத்து இருக்காது. ஓ, கையில கிருமி இருக்கும், அதை கழுவிட்டா அது போயிடும், சுத்தமான கையில சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமா இருக்கும், இதுதான் அவன் மண்டையில இருக்கும். கடைசியில மார்க்கம் இருக்காது. இப்படியே பேசி 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 உம்மத்துட இந்த பலவீனமா இருக்கக்கூடிய ஈமானையும் எல்லாம் பாதுகாக்கணும், பலவீனப்படுத்தி மக்கள் பல பேச்சாளர்கள் தாங்க பேர்களை வாங்கிட்டு போயிடுறாங்க. கடைசியில ஆகிரத்துல என்ன பேர் கிடைக்கும், மக்களுக்கு என்ன ஈமான் மிஞ்சோம், அல்லாத அறிஞ்சோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டு பகுதி இருக்குது ஹதீஸ்ல. ஒரு பகுதியில லைலத்துல் கத்ர்ல யார் இரவில நின்று வணங்குவாரோ ஈமானுடைய இஹ்திசாபோடு அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். முந்திய பாவங்கள் என்று சொன்னா, அதாவது உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிக்க, அவர் முன்னாடி காலத்துல செஞ்ச பாவங்கள், பழைய பாவங்கள் என்று சரிங்களா, அதிகமா இந்த அர்த்தத்துல அது வரும். அதே போல யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பாரோ ஈமான் வஹ்திசாபன் உஃபிரலஹுமா தக்கத்தமின் தம்பிஹி, அந்த நோன்புடைய நன்மையும் என்னவென்று சொன்னால் அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் அவருக்கு மன்னிக்கப்பட்டு விடும். அடுத்ததாக இன்னொரு பாடம், இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், பாப் அஜ்வது மா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூனு ஃபீ ரமதான். பாப் அஜ்வது மா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூனு ஃபீ ரமதான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப 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 அதிகமாக கொடை கொடுப்பது ரமதான் மாசத்திலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடை கொடுப்பது எப்போது? ரமதான் மாசத்திலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கொடை கொடுப்பார்கள். கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே எப்போதுமே அவர்கள் கொடை கொடுக்கக்கூடியவர்கள் தான். குறிப்பாக ரமதான் மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கொடையை அவர்கள் அதிகப்படுத்திக் கொள்வார்கள். இது பாடத்தினுடைய தலைப்பு. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், அதாவது ரமதான் மாதத்திலே செய்யப்படக்கூடிய அமல்களை நோக்கி அடுத்த அடுத்த பாடத்திலே நகர்ந்து செல்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை பொறுத்தவரைக்கும் சரி, மற்ற ஹதீஸ் முஹத்தீஸ்களை பொறுத்தவரைக்கும் சரி, இன்றைய காலத்தில் எழுதப்படக்கூடிய புத்தகங்களை போன்று அவர்கள் தங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஒரு அத்தியாயத்திலே அவர்கள் பல பாடங்களை அமைத்துக் கொண்டே வருவார்கள். முந்தி பிந்தி சில பாடங்கள் வந்து கொண்டிருக்கும், ஒரு பாடத்திற்கும் இன்னொரு பாடத்திற்கும் தொடர்பும் இருக்கும். சில நேரங்களிலே அவர்கள் வேறு ஒரு கருத்தை மனதிலே வைத்துக் கொண்டு வேறு ஒரு பாடங்களையும் இடையிடையே அவர்கள் கொண்டு வருவார்கள். இங்கே இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் பாடத்தை ஒரு தர்தீபோடு கொண்டு வருகிறார்கள். முதலாவதாக ரமதானுடைய நோன்பு ஃபர்ஸ் என்பதை உறுதி செய்தார்கள். பிறகு ரமதானுடைய நோன்பின் சிறப்புகளை உறுதி செய்தார்கள். அது சம்பந்தமாக மூன்று பாடங்களை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்தார்கள். பிறகு ரமதான் என்று கூறலாமா அல்லது ஷஹ்ரு ரமதான் என்று கூறலாமா, அதை அவர்கள் உறுதி செய்தார்கள். பிறகு ரமதானுடைய நோன்பை எந்த அடிப்படையிலே நாம் நோக்க வேண்டும், மறுமைக்காகவா உலகத்துக்காகவா, அதை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் உறுதி செய்தார்கள். பிறகு இந்த ரமதானிலே நோன்பு அல்லாமல், கவனிங்க, நோன்பு கண்டிப்பா வைக்கத்தான் போறோம் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும். இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் இதுல நல்ல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நோன்பு என்பது ஒரு அமல்னு நம்ம சொல்றோம், ஆனா உண்மையிலேயே இதுக்கு உள்ளார போய் நீங்க பார்த்தா நோன்பு என்பது விடுதலாக இருக்கும். விடுதல், தர்க், தடுத்து கொள்ளுதல். இப்ப தொழுகனா எப்படி, நீங்க கையை தூக்குறீங்க தஹரிமாவுக்கு, கையை கட்டுறீங்க, நிக்கிறீங்க, குனியிறீங்க, எழுந்திருக்கிறீங்க, சுஜூது பண்ணீங்க, இதெல்லாம் ஒரு செயல்களை செய்வதாக இருக்கும். பாருங்க நல்லா, அதே போல ஹஜ்ஜுக்கு போறீங்க, ஜக்காத்து கொடுக்குறீங்க, சில செயல்களை செய்து கொண்டிருப்பதாக இருக்கும். இந்த நோன்பு எப்படின்னு சொன்னா, விடுவது ஒரு அமல். நல்ல கவனிங்க, விடுவது அமல். என்ன செய்யறோம், சாப்பிடாம இருக்கிறோம், சாப்பாட்டும் விட்டுறோம், அது ஒரு அமலாயிடுச்சு. குடிக்காம இருக்கிறோம், அது ஒரு அமலாயிடுச்சு. அதே போல மனைவி இடத்துல சேராம இருக்கிறோம், சேருவதை விட்டுட்டோம். தர்க் ஒண்ணு, ஃபிஅல், ஃபிஅல் என்றால் செய்வது, தொழுகை, ஜகாத்து, ஹஜ்ஜு, சதகாவை போன்று. இது தர்க், விடுவது. நம்ம சாப்பிடுவதை விட்டோம், குடிப்பதை விட்டோம், அது போன்று மனைவி இடத்தில் சேருவதை விட்டோம். தர்க், விட்டு விடுது. இது ஒரு அமலாக ஆக்கப்பட்டு விட்டது. அப்ப இதனாலதான் இன்றைக்கு மக்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காம நம்ம நோன்பு வைக்கிறவங்க எவ்வளவு பெரிய அமலை செய்யறோம், அல்ஹம்துலில்லா அமல் தான். ஆனா எப்ப இன்றைக்கு செய்யப்படக்கூடிய நோன்பு மாதிரியா, அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்லவர்கள் கண்டிப்பாக இருக்கின்றார்கள். நான் என்ன மாதிரி பலவீனமான மக்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன், சுபுகு தொழுதுட்டு தூங்குனா 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 லொகர், அப்புறம் இந்திரிச்சு அப்படியே பாதி தூக்க கலக்கத்தோட லொகரை தொழுதுட்டு அப்படியே உருண்டா அசர், அப்புறம் அசர் பக்தர தொழுதா உண்டு, இல்லைன்னா கடைசியா எந்திரிச்சு அந்த அசர் அப்படியே தொழுதுட்டு அப்புறம் நல்ல ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு கடைசியில இஃப்தாருக்கு ரெடி ஆயிடுவாரு ராஜா. இஃப்தாருக்கு வந்து உட்காந்துட வேண்டும். அப்புறம் இஃப்தார் சாப்பிட்டுட்டு அப்படியே மப்பும் மயக்கத்தோட அப்புறம் அப்படியே ஓடும். கடைசியில தராவிக்கு வருவார். தராவி தொழுகிறோங்கிற நினப்புல இஷா துலகிக்கு வரமாட்டார். இஷா துலகிக்கு எப்போ வருவாரு, கடைசி ரக்காத்துக்கு சலாம்ல வந்து ஜாயின் பண்ணிடுவார். அதுவும் இஷா தொழுகையை கொஞ்சம் எங்கேயாவது இமாம்கள் சுன்னத்தான அடிப்படையில கரெக்டா தொழுக வச்சுட்டா, ஏன் இமாம் சார், என்ன இமாம் சார், தராவிகளை தான் நம்ம நிக்கிறோம்ல, இஷாவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா என்ன அப்படின்னு இமாமுக்கு சட்டம் சொல்லி கொடுப்பாரு. நான் அந்த மாதிரி அறிவாளிகள்ட்ட, பெரிய பெரிய ஞானிகள்ட்ட நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன்பா எங்கேயாவது ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாசத்துல தியாமுல்லைல் அவங்க இரவுல தொழுதுனால தராவி இஷா தொழுகையை சுருக்கி தொழுதாங்கன்னு ஹதீஸை காட்டுங்க. அல்லது இரவெல்லாம் நின்று வணங்கினதுனால சுபுகு தொழுகையை சுருக்கமா குல்லுவல்லாஹு குல்லது பிறப்பிட்டு பழக்கு ஓதி, மூணு ஆயத்து ஓதி, ரெண்டு ஆயத்து ஓதி தொழுதாங்க சுன்னத்து தொழுகிற மாதிரின்னு எங்கேயாவது ஹதீஸ் இருக்கான்னு கேளுங்க. இல்ல, இன்றைக்கு மக்கள் எல்லாத்தையும் விளையாட்டா, தனது நப்சுக்கு நப்சுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அல்லாஹ் வணங்குறாங்களே தவிர அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அல்லாஹ் வணங்குறாங்களான்னு சொன்னா இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த அமலெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கிட்டு நம்மளை மன்னிச்சுட்டா உண்டு. நம்ம செய்யற அமலுக்காக வேண்டிய அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கணும். நம்ம செய்யற அதாவது பாவத்துக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கறது, அது எவ்வளவு பெரிய அவசியம். இன்னைக்கு எப்படி போயிருச்சுன்னா, நம்ம அமலெல்லாம் இந்த குரங்கு ஆபத்தை பங்கு வச்ச கதையா வெட்டி வெட்டி கத்தரிச்சு 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 கடைசியில பேரு மட்டும் மிச்சம் இருக்குது. இதை தூக்கிட்டு நாளைக்கு அல்லாட்ட போகணும், யா அல்லா இந்த அமல்கள்ல செஞ்ச குறைக்காக வேண்டி எங்களை மன்னிச்சிடலாம், அதுக்கு தனியா இஸ்திஃபார் செய்யணும் நம்ம, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப சில பேர் என்ன செய்யறாங்க, எப்பா நோன்புப்பா ரமதான் நோன்பு, அதோட எப்படி ரமதான் நோன்புனா தூக்கம் தான், காலையில தூங்க வேண்டியது, ராத்திரில சுத்த வேண்டியது, பகலில் தூக்கம், இரவில் அட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வாலிபர்களை பார்க்கறோம். என்ன கம்பு சண்டை போடுவாங்க, தாயம் விளையாடுவாங்க, கேரம் போர்டு விளையாடுவாங்க, சுத்தி நிப்பாங்க, பைக்ல போவாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க, இப்படி பகல்ல தூக்கம். என்ன வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு துன்யா துன்யா வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம் கொடுக்கல் வாங்கல். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் நம்மை வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார்கள், ஹதீஸுடைய உலகத்திற்கு. இங்கே இபாதத்து எப்படி உங்களுக்கு வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை கவனியுங்கள் என்பதை நமக்கு உணர்த்த விரும்புகிறார்கள். ஆகவேதான் நோன்பு என்பது வெறும் நீங்க சாப்பாடாம இருந்துட்டீங்க நியத்தை வச்சுட்டீங்க, அல்லது வந்து நீங்க குடிக்காம இருந்துட்டீங்க நியத்தை வச்சுட்டீங்க, மனைவியை விட்டு நீங்க தூரமா இருந்துட்டீங்க நீங்க நியத்தை வச்சுட்டீங்க, அதோட மட்டும் நின்று விடுவது அல்ல. அதோடு சேர்த்து நீங்கள் உங்களுடைய உடலாலும், நல்ல கவனிங்க, உங்களுடைய உடலாலும் உங்களுடைய செல்வத்தாலும் இந்த ரமதான் மாதத்திலே நீங்கள் நோன்பு வை நீங்கள் அமல் செய்ய வேண்டும். கவனிங்க, அதான் முக்கியமான விஷயம். நீங்க நீ மனைவியை விட்டீங்க, சாப்பாடை விட்டீங்க, தண்ணியை விட்டீங்க, அதோட சேர்த்து உங்களுடைய உடலாலும் உங்களுடைய பொருளாலும் நீங்கள் உங்களை களைப்படைய செய்ய வேண்டும். உங்களுடைய நஃப்ஸுடைய அந்த ஆசை, உலக ஆசையை நீங்கள் துறக்க வேண்டும். செல்வத்தை தர்மம் செய்வதன் மூலமாக, செல்வத்தை தர்மம் செய்வதன் மூலமாக, அதுவும் எப்படி தர்மம் கர்மித்தனமா இல்ல, 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு மனசு வந்துச்சா, மனசு நீ 100 ரூபாயா சொல்ற, நான் 200 ரூபா கொடுப்பேன். மனசு 10,000 ரூபா கொடுக்க சொல்லுதா, நீ 10,000 ரூபா தர சொல்ற, ஏன் கருமித்தனம் பண்ற, நான் 20,000 கொடுப்பேன். அந்த மாதிரி தனக்குத்தானே போட்டி போட்டுக் கொள்வது, தான் மனசு சொல்லுது இவர் ரொம்ப தகுதியான இடமா இருக்காரு, ஒரு 500 ரூபா கொடுப்போம், 500 ரூபாயா, நான் 1,000 ரூபா கொடுப்பேன் நப்சுக்கு, அப்படி மாறிச்சினும். இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, மனசு உள்ளார உள்ள மனசு, இப்பா அவருக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசு சொல்லுது. இவன் 500 ரூபாயா, எதுக்கு 500 ரூபா, 100 ரூபா கொடுப்போம், 50 ரூபா கொடுப்போம், அதான் 4 பேர் கொடுப்பாங்கல்ல, அதுல கணக்கு சரியா போயிடும். அல்லாஹ்வுக்கு பரஸ்தகுல்லாஹு. இப்ப எப்படி ஆகி போச்சு பாரு, நம்ம நல்லவர்கள் எப்படி செஞ்சார்கள்னா, தங்களுடைய நன்மையை ஏவக்கூடிய நப்சோடைய போட்டி போட்டு அதை மீறி நன்மை செஞ்சாங்க. இன்னைக்கு நமக்கு இருக்கிற நப்சோ ஏற்கனவே அது பலவீனமானது, அதுவே வந்து அதை பலவீனப்படுத்தி நம்ம தான் வச்சிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் சொன்ன மாதிரி, கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா வ கத் கஹாப மன் தஸ்ஸாஹா, அந்த மாதிரி அந்த நப்ச பலவீனப்படுத்தி வச்சிருக்கிறோம். அதுவே கொஞ்சம் பயந்துகிட்டு நமக்கு நல்லதை சொன்னா அது இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் அமுக்கி தட்டி விட்டுறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இப்போ பாருங்க ஹதீஸுக்குள்ளார போய் இன்ஷால்லா இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹும் அறிவிக்கின்றார்கள், காணன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜுவதன் நாஸ் பில் கைர். எப்போதுமே சரி, பொதுவான வழக்கங்க, ரசூலுல்லாஹ்விடத்துல யாரும் தர்மத்துல போட்டி போட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலேயே அதிகம் அதிகம் செல்வத்தை தர்மம் செய்பவர்களாக, கொடை கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கொடை கொடுப்பதிலேயே அதிகமா கொடை கொடுக்கக்கூடிய காலம் எது என்று சொன்னால், வகான அஜுவது மாயகூனு ஃபீ ரமதான், ரமதானிலே கொடை கொடுப்பார்கள் அதிகமாக. அதுவும் குறிப்பா எப்ப, ஹீனல் காஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் வரும்போது, ஜிப்ரீல் ரசூலுல்லாவை சந்திக்க வரும்போது, வகான ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் யல்காஹு குல்ல லைலத்தின் ஃபீ ரமதான், ரமதான் மாசத்துல ஒவ்வொரு இரவிலையும் ஜிப்ரீல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க வருவாங்க. ஹத்தா இன்சலி, ரமதான் முடிகிற வரைக்கும் இதே அமல் இருக்கும். ராத்திரில ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் வந்துருவாங்க, என்ன செய்வாங்க, ரெண்டு பேரும் குர்ஆன் ஓதுவார்கள். யஅஇது அலைஹிம் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன், ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த ஆண்டு வரை அதுவரை என்னென்ன வசனம் அவர்கள் சந்திக்க வந்துவிட்டால் அவ்வளவுதான், சந்திக்க வந்துவிட்டால் என்ன, சந்திக்க வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி அது எப்படி, அவங்க போய் கொஞ்ச நேரத்தில் கான அஜ்வத பில் கைதி மின ரீஹில் முர்சலா, வேகமாக வீசக்கூடிய காற்றை விட தங்களுடைய செல்வங்களை, இருக்கின்ற செல்வங்களை, அதாவது போருக்கு போய் அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போருக்கு போய் இருந்திருப்பாங்க, அல்லது சதகா வந்திருக்கும், அல்லது வேற ஏதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்பளிப்பு வந்திருக்கும் அல்லவா, அவற்றையெல்லாம் அப்படியே பங்கு வைத்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய பழக்கம். ஹதீஸுக்கு ஏராளமான விளக்கம் இருக்குது. குறிப்பா நம்ம ரெண்டு விளக்கத்தை இந்த ஹதீஸ்ல பாக்குறோம். ஒரு விளக்கம் என்ன, ரமதானில் நாம் நோன்புக்கு அதிகமாக செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளிலே ஒன்று அதிகமாக தான தர்மம் செய்வது, சதகாத்துகள் ஹைராத்துகள் செய்வது. இரண்டாவது குர்ஆன் ஓதுவது. இந்த ரெண்டு அமல்களை ரமதானிலே விசேஷமாக நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சுட்டிக்காட்டும் விதமாக இந்த இடத்திலே இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடுத்த அமர்வை நாளை இன்ஷா அல்லாஹ் காலை இன்ஷா அல்லாஹ் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாம் தொடருவோம். சரியாக 7 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்கி வைப்பானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. இந்த வகுப்புகளை நீங்கள் கேட்டதோடு இதனுடைய லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும். இன்ஷா அல்லாஹ் ஆடியோ டவுன்லோட் செய்து உங்களுக்கு அனுப்பப்படும். அதை நீங்களும் கேட்டு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் சேர்ப்பித்து அவர்களையும் கேட்கும்படி தூண்டி வரக்கூடிய ரமதானை மிக மிக பயனுள்ள ரமதானாக நாம் அனைவரும் ஆக்கிக் கொள்வதற்கு துணை செய்யுங்கள். அதற்கு நீங்கள் உழைப்பு செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னிப்பானாக. கடந்த காலங்களில் ரமதான் மாதத்திலே நாம் செய்துவிட்ட குறைகளை, அலட்சியங்களை அல்லாஹ் மன்னித்து வரக்கூடிய இந்த ரமதானிலே அல்லாஹை அதிகம் அதிகம் வணங்குவதற்கு, பாவ மன்னிப்பு தேடிக் கூறுவதற்கு அல்லாஹ் புரிவானாக. இந்த கொடிய நோயிலிருந்து அல்லாஹு தஆலா நம்ம அனைவரையும் பாதுகாத்து நம்மை ரட்சிப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அதீம். சுப்ஹானக அல்லாஹ் اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.